الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا مولانا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فإن التقوى في البر واتقوا الله سرا وعلانية أما بعد فقد قال الله تبارك وتعالى في قرآنه أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وننزل من القرآن ما هو شفاء ورحمة للمؤمنين ولا يزيد الظالمين إلا خسارا
صدق الله العظيم சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏகநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கு ஒருசாகட்டும் அல்ஹம்துலில்லா. அந்த அல்லாஹுவின் பெயரை கூறி இன்றைய குத்துபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். ஸலாத்து ஸலாமும் இம்முறையில் மேலான ஹதரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும் அன்னாரின் அடித்து வழிகளை அனுபவிக்காத தமது வாழ்க்கையை பின்பற்றி வெற்றிகளை கண்டாருமே சஹாபாக்கள் சாமிகளுங்கள் சபோசாவிகள் முஸ்லிமான மோமினான ஆண்கள் பெண்கள் யாவருமே நம்மளுடைய தானியம் சமாதானம் இடமுண்டாகலாம். அல்லாஹ்வுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகி அல்லாஹ்வுடைய மாளிகையிலே நேர காலத்தில் வந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நிலடியார்களை அல்லாஹ்வுடைய எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து தத்துவாவோடு வாழ்ந்து கொள்ளுமாறு அடியை நினைக்கும் அப்பா உங்களுக்கும் அல்லாஹ்வுடைய கட்டளையிட்டு வைக்கிறேன். எனவே எல்லா சந்தர்ப்பங்களும் அல்லாஹ்வை பயந்து இந்த உலகத்திலே வாங்க நாளை மறுமையிலே அல்லாஹ் முஸ்தகீமுடைய பட்டியலே நீ மனைவி வரையும் கேட்டுக் கொள்வானான். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே ஏராளமான துஆக்களை கேட்டிருக்கிறார்கள். அந்த துஆக்களே ஒரு துஆ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரோக்கியத்தை கேட்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்லம் அவர்கள் அதிகளை சொல்லியிருக்கிறார்கள். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்த நியமத் பெருமதியான நியமத்துக்கள் இரண்டை சொல்லலாம் அனைவரும் வழங்கப்படுத்தினார்கள். ஒன்று ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற ஆரோக்கியம், இன்னொன்று அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற ஓய்வு நேரங்கள். இது ரெண்டும் விளைவிக்க முடியாத நியமத்தாக இருக்கிறார். இந்த இரண்டு நியமத்திற்கும் நன்றி உள்ளவர்களாக இருந்தால் அல்லாஹ் இந்த நியமத்தை மென்மேலும் வலுவுக்கு செய்வான், மென்மேலும் இந்த நியமத்திலே அல்லாஹ் வரக்கு செய்வான். யார் இந்த நியமத்தை பெற்று உதாசீனம் கொடுக்கிறார்களோ, இந்த நியமத்திற்கு நன்றி இல்லாமல் நடக்கின்றார்களோ, அல்லாஹ் அந்த உடம்பை ஆரோக்கியம் இல்லாத உடம்பாக ஆக்கிவிடுவான். அந்த ஓய்வு நேரங்களை எல்லாம் நல்ல நேரம் இல்லாமல் பெறுமதி இல்லாத நேரங்களாக ஆக்கிவிடுவான். அவருடைய அல்லாஹ் பாதுகாக்கிறார். இன்னும் அவர்கள் ஒரு சம்பவத்தை சொன்னார்கள். ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருக்கின்ற போது ஏராளமான அமல்கள் செய்கிறார். தன்னுடைய உள்ளத்தாலான அமல்களை செய்கிறார், உடம்பாலான அமல்கள் செய்கிறார், உடல் உறுப்புகளால் அமல்கள் செய்கிறார், அல்லாஹ் தந்திருக்கின்ற சொத்து செல்வத்தின் மூலமாக அமல்களை செய்கிறார். எப்போது இந்த மனிதர் ஆரோக்கியமாக இருக்கின்ற போது அமல்களை செய்து கொண்டிருந்தாரோ, இந்த மனிதர் திடீரென்று நோய்வாய் கொடுத்து பாயிலை விழுகிறார். அதை சொல்லலாம் வரையறுக்கிறார்கள். அவர் பாயிலே இருந்தாலும் ஆரோக்கியமாக இருக்கின்ற போது என்னென்ன அமல்களை செஞ்சு கொண்டிருந்தாரோ, உள்ளத்தால என்னுடைய உடல் உறுப்புகளால, என்னுடைய உடம்பால, என்னுடைய பொருளாதாரத்தால என்னென்ன அமல்களை செய்தாரோ, எல்லா அமல்களுடைய
எல்லா அமலருடைய கூலிகளையும் அல்லாஹ் அவர் கட்டிலே நோயாளியாக படுக்கின்ற போது அல்லாஹ் அவருக்கு எழுதி கொண்டிருக்கிறான் என்று சொல்லலாக அன்பான அல்லாஹ் மனிதர்களே, எனவே ஆரோக்கியம் என்பது ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற விலை மதிக்க முடியாத சொத்தாக இருக்கு. ஒருமுறை அவர் சொல்லலாக அழைவதற்கு அவர்கள் ஒரு நோயாளியை நோயின்றி அழைக்கப் போகின்றனர். அவர் கடுமையான நோயினால் வாடி எந்த அளவில் அறிந்துகளை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவருடைய உடம்பெல்லாம் பலவியுடைய உடம்பை கூட்டு அவருடைய உடம்பெல்லாம் அப்படி சிறுதாக இருக்கிறது. அவர் சொல்லலாம் அனைவருக்கும் அவர்கள் மனிதர்களை போய் கேட்டார்கள், உங்களுக்கு நோய் இருக்கிறது, நாம் அல்லாஹ்விடத்தில் ஏதாவது கேட்டீர்களா என்று கேட்டார். கண்ணியமானவர்களே, எங்களுடைய பழக்கம் என்ன, நாங்கள் ஒரு நோயை விசாரிக்க போனா நாங்கள் சொல்லுவோம், ரத்தத்தை போனீங்களா, மருந்து குடிச்சீங்களா, கிளினிக் போனீங்களா, பிணடல் போட்டீங்களா, என்ன தடவினீங்களா, மாம் போட்டீங்களா, நாங்கள் கேட்கிற கேள்வி. அதற்கெல்லாம் நோயாளிக்கு முன்னால போய் அந்த நோயாளிக்கு ஈமான கொள்கை கொடுக்கிறார், அல்லாட்ட ஏதாவது கேட்டீங்களா. கண்ணியமானவர்களே, அவர் சொல்லுகிறார், இப்படி துவா கேட்க வேண்டாம். இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை இருக்கிறேன், மறுமையில கொடுக்கக்கூடிய தண்டனை அல்லாத உலகத்துல கொடுத்தா அந்த மனிதன் உலகத்துக்கு வாழக்கூடிய இந்த உடம்பு தாங்கிக்கூடிய நாளையில அல்லா அந்த உடம்பு கொடுக்கக்கூடிய தண்டனைக்கு அந்த உடம்பு வச்சிருக்கான் வேற உடம்பு. எனவே உன்னுடைய உடம்பு இந்த துன்யாவில் தரக்கூடிய தண்டனை அதற்காக தாங்கிக் கொள்ளும் மறுமையில தாங்கிக்கக்கூடிய அந்த தண்டனை இந்த உடம்பு தாங்கிக் கொள்ளாது. அதனால அல்லாஹியா அல்லாஹுடைய ஆரோக்கியத்தை கேட்டுக்கிறார். கண்ணியமானவர்களே, ஆரோக்கியம் என்பது ஒரு மனிதன் நோயோடு இருக்கின்ற போதும் அல்லாஹ்வுக்கு ஆரோக்கியத்தை கேட்க வேண்டும் என்று சம்பவங்களுக்கு நடத்துகிறது. ஒரு மனிதன் நோய்களுக்கு முன்னாலும் அல்லாஹ்வுக்கு ஆரோக்கியத்தை கேட்க வேண்டும் என்று ஏராளமான அறிவிப்புகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றனர். அன்பான அல்லாஹ் மனிதர்களே, ஒரு முறை அல்லாஹ் அறிவித்தனம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், அதானத்துக்கு சாபத்துக்கு படையில் அல்லாஹ் துஆக்களை தட்ட மாட்டான். ஒரு அடியான் அந்த நேரத்துல எதை கேட்டால் அல்லாஹ் கொடுக்கிறது காத்து கொண்டிருக்கிறான் என்று ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்ன போது சஹாபாக்கள் ஆசையோடு கேட்டார்கள், அப்படித்தான் அந்த நேரத்துல நாங்க எது அல்லாஹ் கேட்போம், எங்களுக்கு எது முக்கியமான விஷயம் அல்லாஹ் நாங்க கேட்கறதுக்கு சொல்லித்தான என்று சஹாபாக்கள் எல்லாம் கேட்ட போது ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இரண்டு உலகத்திலையும் ஆபியத்தை கேளுங்க, இந்த உலகத்துல உடம்புக்கு ஆரோக்கியத்தை கேளுங்க, நாளைய வறுமை நாளையும் உங்களுடைய உடம்பு நரகத்துக்கு போய்விடக்கூடாது, அதனால நாளைய வறுமை நாளில் உள்ள ஆபியத்துக்கு துவா செய்யுங்க என்பதாக சொல்லலாம் ஆய்வகம் சகாபாக்களுக்கு அன்பான அல்லாஹ் நடிகர்களே. எனவே கண்ணியமானவர்களே, ஆரோக்கியம் என்பது ஒரு மனிதனுக்கு விலை மதிக்க முடியாத சொத்தாக இங்க எல்லாருக்கும் தெரியும். கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்னதாக சீனாவில் பரவிய கொரோனா வைரஸ், கண்ணியமான அல்லாஹ் நடிகர்களே, இது ஒரு சாதாரணமான வைரஸ் அல்ல. முகான் மாகாணத்தில ஆரம்பித்த இந்த வைரஸ், உருவாகிய இந்த வைரஸ் சீனாவில் உள்ள ஒரு மாகாணம், முகான் மாகாணம் அங்கு தொடங்கிய இந்த வைரஸ் இன்று சீனாவில் உள்ள எல்லா மாகாணங்களுக்கும் பரவி சுமாராக இன்று காலை வரை 9000 மக்கள் இந்த நோயினால் பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள். 200 மேற்பட்ட உயிர்களை இந்த கொரோனா வைரஸ் கொண்டிருக்கிறது, கொலை செய்திருக்கிறது. அன்பான அல்லாஹ்வுடையார்களே, அது மாத்திரமல்ல, இந்த நோய் 20 மேற்பட்ட நாடுகளுக்கு பரவியிருக்கிறது. இதற்கு முன்னால 18 வருடங்களுக்கு முன்னால ஒரு வைரஸ் பரவி பரவக்கூடிய ஒரு பயங்கரமான வைரஸ் சார்ஸ் வைரஸ் சொல்லுவாங்க. அந்த வைரஸ் 2002-2003 ஆண்டு பரவுகின்ற போது சுமாராக அதனால் இறந்தவர்கள் 100,000 மக்கள், பாதிக்கப்பட்டவர்கள் சுமார் 6,000 மக்கள். அதனுடைய தாக்கம் முழு உலகிலும், அதாவது 17 நாடுகளுக்கு தான் அது தாக்கிறது, 17 நாடுகளுக்கு தான் அந்த வைரஸ் பரவி. ஆனா இந்த வைரஸ் கண்ணியமானவர்களே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாட்டையும் தாக்கிக்கொண்டு உலகிலும் வாழக்கூடிய மக்கள் எல்லாரும் இந்த வைரஸ் அஞ்சிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கட்டங்களில் எப்படி நடக்க வேண்டும் என்ற வழிகாட்டலையும் சொல்லி வந்திருக்கிறார். அவர் சொல்லலாம் அவர்கள் சொல்லுகின்ற செய்தியை அது அண்ணாவின் ஆவுமோடு எல்லாம் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு அந்த கொள்ளைகள் வருகிறேன், நீங்க அந்த இடத்தை நகரக்கூடாது. ஏன் தெரியுமா? தெரியுமாறே சில வேலை இங்க இருந்து நாங்க நோயோட அங்க போனா ஆரோக்கியமா இருக்கிற மக்களை நாங்க நோயாளியாக்கிவிடுவோம். அந்த நோயாளிகள் ஆரோக்கியமா இருக்கிற மக்களுக்கு வந்தா ஆரோக்கியமா இருக்கிற நோயாளியாக விடுவார்கள். அதனால் இஸ்லாம் 1400 வருடங்களுக்கு முன்னதாக செல்வான வழிகாட்டுதலை இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது. இன்றைக்கு சுகாதார அமைப்புகள், சுகாதார அதிகாரிகள் அவர்களை தடுத்து வைத்து வைத்தியப்படுகிறார்கள். சீனாவிலே, வெளிநாட்டிலே, அதாவது வேற நாடுகளில் இருந்து சீனாவுக்கு படிப்புக்காக, தொழிலுக்காக, வேற வேறு செய்திகளுக்காக, உறவுகளை தஞ்சிப்பதற்காக போயிருக்கக்கூடிய மக்கள் எந்த அளவு பயன்படுகிறார்கள் என்றால், அங்கே சமைத்து கொடுக்கக்கூடிய உணவுகளை அவர்கள் உட்கொள்ள மாட்டார்கள், அங்கே கொடுக்கக்கூடிய தண்ணீர்களை குடிக்க மாட்டார்கள், பொது செய்யப்பட்ட ஏழைய உணவுகளை தான் சாப்பிட்டுக் கொண்டு வருகிறார்கள். அவ்வளவு பயம் கனிமான அல்லாஹ்வே. எனவே அப்படிப்பட்ட பயங்கரமான இந்த காலகட்டத்தில் நாங்கள் அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் எங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறானே, அல்லாஹ்வுக்கு அதிகமாக நாங்கள் சுக்ரு செய்ய வேண்டும். இந்த உடம்பால் அல்லாஹ்வுக்கு அதிகமாக இபாதத் செய்ய வேண்டும். அவர் சொல்லுவாங்க அல்லாஹ்வுக்கு சொல்லியிருந்தார்கள். அந்த சந்தர்ப்பங்கள் அவர்களுடைய ஒரு துவாவை சொல்லியிருந்தார். இப்படியான கட்டங்கள்ல சொல்லுவாங்க அல்லாஹ்வுக்கு அவர்கள் அழகான ஒரு துவா கொடுத்திருந்தார்கள். அல்லாஹ்வுக்கு இன்னி யாவுடைய கமீனல் பவம் சின்ன வயதுல பைத்தியமாக, சிலர்கள் காதல் பைத்தியம், சிலர்கள் மனைவியால பைத்தியமாகிறாங்க, சிலர் பெற்றோருமாக பைத்தியமாகிறாங்க, சிலர் தொழில்துறையாக பைத்தியமாகிறாங்க, பாதுகாப்பு அதாவது என்னென்ன நோய்கள், துருப்புது நோய்கள் இருக்கிறதோ, பெற்ற நோய்களை விட்டு பாதுகாப்பு தருகிறார்கள் கனிமான் அல்லாஹ்வே. எனவே நாம் அதிகமாக இன்னும் சொல்லலாம் அனைவரும் சொல்லிக்கொண்டார்கள். ஒரு மனிதன் சுத்தியமாக வாழ வேண்டும். இரண்டாவது, அந்த மனிதன் ஆரோக்கியத்தை கூட்டுவதற்கான வழிகளை செய்ய வேண்டும். மூன்றாவது, அதெல்லாம் ஒரு மனிதனுடைய உடம்புக்கு நோய் வந்துவிட்டால் அவசரமாக அதை நீக்குவதற்கு சிகிச்சை செய்ய வேண்டும். இதில் முதலாவது விஷயம் பத்தியம். கன்னியமானவர்கள், எங்களை வாழ்க்கையில பத்தியம் என்பது எப்ப வருகிறது? நோய் வந்ததுக்கு பின்னால்தான் நிறைய பேர் பத்தியம் காட்டுறேன். நோய் வாரத்துக்கு முன்னால பத்தியம் இருக்கும். இந்த உடம்பால இந்த உடம்ப பலவீனப்படுத்தக்கூடிய விளையாட்டுகளை யாரும் விளையாடக்கூடாது. சத்துள்ள உணவுகளை சாப்பிடுவோம். அல்லாஹ் எங்களுக்கு அலாலாக்கிய உணவை தான் சாப்பிடுவோம். அல்லாஹ் எங்களுக்கு அறாமான உணவுல எங்களுக்கு திணிக்க வைக்கல, அறாமானவைகள்ல எங்களுக்கு அதை அறிவிக்க வைக்கல, ஹராத்துல அல்லாஹ் எங்களுக்கு நிவாரணத்தை வச்சில்ல. இன்னைக்கு சில மனிதர் ஹராத்தை கொண்டு நோய்க்கு குணந்தது சரியா, சில அனுமதி கிடையாது. அந்த நோய் குணமாகவும் மாட்டாது. தற்செயலால் குணமானால் இவருடைய பிரிவு கனியமானவர்களே, நல்ல ஒரு முடிவல்ல. அந்த முடிவு பயங்கரமான முடிவாகும். எனவே ஒரு மனிதன் ஆரோக்கியமாக வாழணும். ஆரோக்கியமாக வாழ்வது என்பது மிக முக்கியமான ஒன்று. இன்றைக்கு நிறைய பேர் சாப்பிடுவதற்காக, பசிக்காக அல்ல, ருசிக்காக. உணவுல வரக்கூடிய ஏராளமான நோய்கள் மனிதன் ருசிக்கு சாப்பிடுவதால், நேரத்துக்கு மாத்திரம் அல்ல, பசிக்கு மாத்திரம் அல்ல, அவன் நினைக்கிற முசிக்கு கண்ட கண்டமாறி சாப்பிடலாம். போற பயணங்கள்ல புதிய உணவுகளை கண்டா சாப்பிடும். கண்ணியமானவர்களே, இதெல்லாம் நோய்களை ஏற்படுத்தும். எனவே ஒரு மனிதன் ஆரோக்கியமாக சத்தியமாக வாழணும். இரண்டாவது அந்த ஆரோக்கியத்தை கூட்டுவதற்கான வழிவகைகளை நாம் செய்யப்படணும். இஸ்லாத்துல ஏராளமான வழிவகைகள் சொல்லப்பட்டுள்ளது. நேரம் இரண்டு சுருக்கமாக சொல்கிறேன். கிழமை இரண்டு நாள் திங்கள் வியாழ நோம்பு பிடிக்கிறது. மாதத்துல மூணு நாள் ஐயாவது நோம்பு பிடிக்கிறது. வருடத்துல ஒரு மாதம் நோம்பு வைக்கிறது. இது ஆரோக்கியத்தை எங்க உடம்புல கூட்டிக்கொள்ளக்கூடிய வழி. இன்னும் சொல்லலாம், வழிகள் சொன்னார்கள், நீங்க ஒவ்வொரு நாளும் சாப்பிடுறீங்க, சாப்பிடக்கூடிய தந்திரத்துல வயசுல மூணா போயிட்டு ஒன்று தண்ணீருக்கு, இன்னொன்று சாப்பாட்டுக்கு, இன்னொன்று ஃப்ரீயா வைக்க. திடீர்னு ஒரு விருந்தாளி கூப்பிட்டா கடையில போய் சாப்பிடுவோம். உங்க நோய்கள் வந்துவிடக் கூடாது. புதிய ஒரு வேலை வந்துட்டு அவைகளை செய்யணும். எனவே நீங்க முழுமையா சாப்பிட்டு விட்டா உடம்ப வைத்தா அப்படியே நிறைச்சிட்டீங்கடா கண்ணியமானவர்களே, நீங்க ஒரு வகையான மத்துல போது இருக்கீங்க. அதனால சரியா சில தெளிவான வழிமாற்றம் சொல்லப்பட்டிருக்கு. கொடுக்கணும். அல்லாஹ் எங்களுக்கு வந்த நோய்கள் அப்படியே நீக்கிடுவான். ஆரோக்கியத்தை கூட்டுவதற்கான வழி சமா சிலாவுக்குள் வெளிப்படணும். அல்லாஹ் ஒரு சுற்று அல்ல பொருவான சொல்வார், வெளியில் உள்ள நோய்க்கு வைத்தியம் பண்ணலாம், வெளியில் உள்ள நோய்க்கு டெம்லெட் போடலாம், பாம போட்டு தடவலாம், உண்மையை போட்டு தடவலாம். உள்ள உள்ள நோய்க்கு அல்லாதான் சிபா வைக்கிறோம். அல்லா மாத்திரா சிபா கொடுக்க மூலமான அவன் தான் கல்வி நிறைந்தவன், கல்வியை புரட்டக்கூடியவன் அவன் தான். எனவே அந்த அல்லாவிடத்துல இந்த குலாவத்தை கொண்டு சிபாவனத்தை செய்வோம், துவாக்களை கொண்டு சிபாவம் செய்வோம். கண்ணியமானவர்களே, மூணாவது பகுதி சுருக்கமாக சொல்லுகின்றேன். இது எல்லாமே நோய் வந்துவிட்டால் அந்த நோயை நீக்குவதற்குரிய வழிகளை செய்யணும். முதலாவது நோய் வந்தா யாரு என்ன செய்யற நாங்க டாக்டர்ட்டோடு, முதலாவது நோய் வந்தா அல்லாத திருமுதலாவது சொல்லுவோம், உடம்பை ஆரோக்கியமாக வைத்த நீதான் உடம்புக்கு நோயை தந்திருக்கிறார், இந்த உடம்பை நீக்கிறியாதான், இந்த உடம்பு இருக்கக்கூடிய நோயை நீக்கி எனக்கு ஆரோக்கியத்தை தந்திரியாதான் அவளுக்கு நாங்கள் துவா செய்யணும். அதற்கு அடுத்ததுதான் சொல்வதற்காக டாக்டருமான ஏனைய அரச துறை சார்ந்தவர்கள் அல்லது தனியார் துறை சார்ந்தவர்கள் அல்லது ஏனைய அதாவது சுகாதாரத்துக்கு அறிவிக்கூடிய நோயை நீக்குவதற்குரிய வருகிறது. நிறைய கண்ணியமானவர்களே, இந்த ஒழுக்கங்களை பேணிக் கொள்ள வேண்டும். நோய் வந்ததற்கு பின்னால் யாரும் நோயை சுட்டக்கூடாது. சகாபாக்கள் நோயை நல்ல முறையில் அணுகினார்கள், நபிமார்கள் நோயை நல்ல முறையில் அணுகினார்கள். எனவே நோயை யாரும் தேடி பெற்றுக் கொள்ளக்கூடாது. நோய் வந்தால் அதை நல்ல முறையிலே சகாபாக்கள் அணுகியதை உணர்ந்த வேண்டும். சஜீப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்த நோய் நாங்கள்லாம் பொதுவான மனத்துல படுத்திருக்கிறோம். எப்படிப்பட்ட நோய்? எங்களுக்கு வர சாதாரணமான நோயை போல அல்ல. நாவை தவிர உடம்புல எல்லா அடுத்ததையும் ஒரு வகையான காவல் அந்த சந்தர்ப்பத்திலையும் அல்லாஹ் சொன்னார், எத்தனையோ நோயாளிகளை போய் பாருங்க, அந்த நோயாளி பக்கத்தில் உள்ள விருது நோயாளிகள் இவர் மாத கணக்கில் ஹாஸ்பிட்டல் படுக்கிறார். ஆனா இவரை போய் விசாரித்தா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவார். நீங்க நோயாளியை ஏன் அல்ஹம்துலில்லாஹ் சொல்றீங்க? அவர் சொல்லுவார், எனக்கு பக்கத்தில் உள்ள நோயாளி 6 மாதமா ஹாஸ்பிட்டல் படுக்கிறார், நான் வந்து 1 மாதம் தான். கண்ணியமானவர்களே, எந்த நோயுமே அனுபவிக்காதவர்கள் ஒரு நாள் கூட வைத்தியசாலை தூங்கில படுக்கல, ஒரு நாள் தோன்று தோல்வியை கூட போயில் என்று அல்லாஹ் சொல்றாங்க. எவ்வளவு நன்றி தெரிவிக்கும். எனவே நன்றி உள்ளவர்களாக வாழ்வோம். ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் காய்ச்சல் இருக்கு. ஒருவர் சஹாபி ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய் விசாரிக்க போகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான காய்ச்சல் நெற்றியை தொட்டு பார்க்கிறார்கள். சூடு, பயங்கரமான சூடு. ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கேட்கிறார், நாயகமே உங்களுக்கும் காய்ச்சல்? ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்கள இருவருக்கு வார காய்ச்சல் எனக்கு தனியாக இருக்குது என்று சொல்லலாம். அவர்கள் நோய் வரும், அந்த நோயை நீக்கக்கூடிய வழிகள், நோய்க்குரிய சிபாவை எப்படி சோழ வழிகளை சொல்லலாம் கொடுக்கப்பட்டிருக்கிறார். இன்னொருவர்கள் ஒரு தாயை நோய் தாக்க சொல்கிறார்கள். அந்த தாய் கடுமையான நோய் இருக்கிறார். அந்த தாயத்தில் போய் ஹதரத்துல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய் விசாரிக்கின்ற போது அந்த தாய் கடுமையான வருத்தத்தில் இருக்கிறார்கள். அந்த தாய் எப்படி சொல்கிறார்கள், லாபாரத்துல்லாஹு ஃபீகா, என்று சொல்லி அந்த தாயுடைய ஆர்வத்தாக
எனவே நாங்கள் நல்ல முறையை அங்கே கொள்ள வேண்டும். எனவே இந்த வைரஸில் நான் பாதுகாப்பு தேடிக் கொள்ள வேண்டும். அதே போன்று இறுதியாக சுருக்கமாக ஒரு விடயத்தை நான் நினைவுபடுத்திக் கொள்கிறேன். நாளை அதாவது இன்னும் சில நாட்களிலே பிப்ரவரி 4ஆம் தேதி இலங்கையினுடைய 72வது சுதந்திர தினம்.
இந்த இலங்கையை ஆரம்பமாக போர்த்து செய்து ஆண்டார்கள். இரண்டாவதாக உள்ளாண்டு ஆண்டார்கள். மூன்றாவதாக ஆங்கிலேயர்கள் ஆண்டார்கள். இந்த ஆங்கிலேயர்கள் தான் இலங்கை 1948 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி இலங்கை அதாவது சுதந்திரம் அடைந்தது. இன்னும் சில நாட்களிலே அதாவது 72வது சுதந்திர தினத்தை நாம் அடைகிறோம். எனவே இந்த நாட்டை ஆங்கிலேயர்கள் மீட்டெடுக்க கஷ்டப்பட்டவர்கள் பாடுபட்டவர்கள் ஒரு இன மாத்திரம் அல்ல, மூவின மக்களும் இதை பங்கெடுத்திருக்கிறார்கள். இந்த நாட்டிற்காக வந்து உயிரை கொடுத்தவர்களை தேச பக்தர்கள் நினைப்பார்கள். அந்த தேச பக்தர் பட்டியலில் எங்களை முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். முன்னால் வாங்க மூதாவையர்கள் இந்த நாட்டுக்கு செய்த சேவைகள் ஒன்று ரெண்டு சேவைகள் ஏராளமான சேவைகளை செய்திருக்கிறார்கள். அந்த சேவையின் நிமித்தம் தான், அந்த சேவையின் பிரதிபலன் தான் நானும் செய்கிற நாட்களை தமிழ் தலையில் இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கோம். அன்பானவர்கள், ஏராளமான முன்மாதிரியான நிறைய விடயங்களை முன்னோர்கள் செய்திருக்கிறார்கள். சுருக்கமான சில விடயம் நினைவுபடுத்துகின்றன. வைத்திய துறையிலே முஸ்லீம்கள் பெரிய ஒரு சேவை செய்திருக்கிறார்கள். இலங்கையிலே யூனானி மருத்துவம் இங்கு பல்கலைக்கழக அங்கத்தை பெறக்கூடிய ஒரு மருத்துவ துறையாக இருந்திருந்தால் இதற்கு காரணப்படுத்தார்கள் முஸ்லீம்கள். முஸ்லீம்கள் அறிமுகப்படுத்தி வைத்த அந்த யூனானி மருத்துவத்தை இந்த நாட்டிலே வாழக்கூடிய மூவின மக்களும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். உள்ளாந்தருடைய ஆட்சி காலம், அந்த ஆட்சி காலத்திலே கிறிஸ்துக்கு பின் 1791 உள்ளாந்தர்கள் நிறுவிய இந்த வைத்தியசாலைகள் காலி கொழும்பு மாத்திரை போன்ற கரையோர பகுதிகளில் இருந்தன. அந்த வைத்தியசாலை பிரதான மருத்துவர்களாக, அந்த பிரதான மருத்துவர்களாக கடமையாற்றியவர்கள் எங்களுடைய முஸ்லீம்கள். சேவை இலங்கை, சேவை மலைக்கா, அதே போன்று இன்னும் சில வைத்தியர்கள் அங்கே கடமையாற்றியிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அது மாத்திரமல்ல, வைத்திய துறையில் நிறைய சேவையாக இருப்பதைப் போல பாதுகாப்பு துறையில முஸ்லீம்கள் ஏராளமான சேவையாக இருக்கிறார்கள். தந்தை மன்னனான 1ஆம் விமலதர்மசூரியுடைய ஆட்சி காலத்திலே கரையோர பகுதிகளுக்கு பிரதான கட்டளையிடும் அதிகாரியாக செய்யப்பட்டார். அங்கு வாங்க அந்த கோர்ட்டு சேரால் அவர் கைது செய்யப்படுகின்ற போது அங்கிருந்த மன்னன் இவரை 5000 வெள்ளி நாணயங்களை கொடுத்து விடுவிக்க முன் வந்தார். இதனால் வெளியானவர்களே, 5000 வெள்ளி நாணயங்களை விட இந்த ஒரு முஸ்லீம் நாட்டுக்கு தேவை என்று அங்கிருந்த மன்னர்கள் எல்லாம் முஸ்லீம்களுக்கு குரல் கொடுத்தார்கள். அது மாத்திரமல்ல கண்ணியமானவர்களே, இன்னும் இந்த நாட்டிலே மாணிக்க கற்களுக்கு புறப்பள்ளி பெற்ற நாடு இந்த நாடு. இந்த மாணிக்க கற்களை சர்வதேச அளவுகளில் கொண்டு சென்றவர்கள் முஸ்லீம்கள் என்பதை நாம் யாரும் மறந்துவிடக் கூடாது. எனவே இப்படி ஏராளமான நடவுகளை முன்னோர்கள் செய்திருக்கிறார்கள். அந்த நடவுகளை இந்த நாட்டிலே வாழக்கூடிய மூவின மக்களும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே சுதந்திர தினத்தை அனுசரிப்பது எப்படி என்ற விடயத்துக்கு நாம் வருவோம். அதாவது தேசிய கொடியை என்னுடைய வாகனங்களிலே என்னுடைய வீடுகளிலே நாங்கள் தொங்க விடுவது, அதே போன்று தேசிய கொடியை தொங்க விடுவதும் தேசிய கீதத்தை பாடுவதால் மாத்திரம் பேசப்பட்டு வழியாக மாறாக இந்த நாட்டு சட்டத்தை நாம் அளிக்க வேண்டும். நாட்டுடைய வளங்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். நாட்டுடைய வளங்களை பாதுகாப்பதற்காக ஏராளமான நிகழ்ச்சிகளை நாம் ஏற்பாடு செய்ய வேண்டும். இப்படி நல்ல முறையில் நாம் நடந்து கொண்டால் நிச்சயமாக நாட்டுக்கு விசுவாசம் உள்ளவர்கள் அந்த நாட்டை நாம் தொடர்ந்து வாழலாம். எனவே நாம் இந்த நாட்டுக்கு விசுவாசம் உள்ளவர்கள், நாட்டுடைய சட்ட திட்டத்தை மதித்து நடக்கக்கூடியவர்கள், இந்த நாட்டுக்காக பாடுபடக்கூடியவர்கள், இந்த நாட்டிலே எங்களுடைய இனத்திற்கு மாத்திரமல்ல மூவின மக்களுக்கு நாம் சேவை செய்யக்கூடியவர்கள். எனவே எங்களுடைய சேவை எல்லோருக்கும் செய்ய வேண்டும். எல்லா மக்களுக்கும் சேவை அனுபவிக்க வேண்டும். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹுவத்தாலா முன்னோர்கள் செய்த சேவைகளை கபூல் செய்வான என பிரார்த்திக்கின்றேன். எனவே இந்த காலகட்டத்தில் நான் இரண்டு விடயத்தை ஞாபகப்படுத்தினேன், மீண்டும் அதை நினைவுபடுத்திக் கொள்கின்றேன். முதலாவது கொரோனா வைரஸ், இன்னும் 3 உலக நாடுகளையும் அச்சுறுத்தி ஒரு வைரஸ். அதிலிருந்து பாதுகாப்பு கொள்வதற்காக வந்து துஆக்களை ஓதிக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அதிகமாக சதக்கா கொடுங்கள். முடியமானவர்கள் நோம்பு நோட்டு அல்லாஹ்வுடைய துஆ செய்யுங்கள். முடியமானவர்கள் குர்ஆன் திலாவத்திலே ஈடுபடுங்கள். இன்னும் முடியமானவர்கள் உங்களால் ஏன ஆத்திகத்திலேயாக உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். அதே போல கண்ணியமானவர்களே, பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வந்து துஆ செய்யுங்கள். அவர்கள் மீள வந்து அவருடைய மீண்டும் பழைய நிலைமைக்கு அவர்கள் திரும்ப வேண்டும். பாதிக்கப்பட்ட மக்களுடைய ஆர்வலுக்காக வந்து துவா செய்யுங்கள். அதே போன்று இந்த வைரஸ் இதோடு நின்றுவிட்டு இன்னும் ஏராளமான ஆளுகளுக்கு பரவி இதனூடாக அதாவது பாதிப்புகள் ஏற்படுத்தாதது அல்லாஹ்வுடைய செய்யுங்கள். இரண்டாவது விடயம், இலங்கையினுடைய 72வது சுதந்திர தினம் இன்னும் சில நாட்களிலே வந்தடைக்கிறது. அந்த நாளிலே நாங்கள் பொதுவான நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்து தேசப்பட்டையும் நாட்டுப்பட்டையும் வெளிப்படுத்துவோம். எனவே வல்லவன் அல்லாஹ்வுடைய சுப்ஹானஹு வதஆலா இந்த நாட்டிலே வாழ்ந்து இந்த நாட்டுக்கு விசுவாசம் உள்ளவர்களாக நல்ல முறையில் வாழ்ந்து இந்த நாட்டுக்கு விசுவாசம் உள்ளவர்களாக வாழ்ந்து நாட்டுடைய சட்ட சுத்தங்களை பேணி நாட்டுடைய வளங்களை பாதுகாக்கக்கூடிய எழுதப்பட்டீர்களாம் அல்லாஹ் அனைவரை கபூசிக்குவானாக. யாவாத உலகத்திலே வாழ்ந்து உனக்காக வேண்டிய வாழ்ந்து உனக்காக வேண்டிய வரக்கூடிய நமக்காக மலைகள் கபூசிக்குவாயாக. யாவா இந்த கொரோனா வைரஸிலிருந்து எங்களுடைய சமுதாயத்தை பாதுகாத்துடுவாயாக. யாவா பூரா உலகத்தையும் பாதுகாத்துடுவாயாக. யாவா யாரெல்லாம் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆரோக்கியத்தை கூட்டுவாயாக. யா அல்லாஹ் அவர்களை மீள பழைய நிலைமைக்கு அவர்களை திருப்பிடுவாயாக. யாவா திருப்பட்ட பயங்கரமா அவர்கள் இந்த நாட்டுக்கு வராமல் நீ பாதுகாத்துடுவாயாக. யாவா ஆரோக்கியமா அடுத்த வருடமான நன்மைகள் அவர்களுடைய நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மக்களாக கவனித்துக் கொள்வாயாக. இறுதி முடிவை